Our subject is real faith and counterfeit faith.
மெய் விசுவாசமா பொய் விசுவாசமா என்பதுதான் நம்முடைய கருப்பொருளாக இருக்கிறது.
This is such an important subject because many people are trusting their whole eternal future on their understanding of one word, faith.
தங்களுடைய முழு நித்தியத்தினுடைய எதிர்காலத்தையே இந்த ஒரு வார்த்தையிலே, விசுவாசம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே வைத்திருக்கிற அப்படின்னாலே இது அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது.
We are very careful when it comes to currency to make sure it is not counterfeit.
ரூபாய் நோட்டு என்று பார்க்கும்பொழுது அது கள்ள நோட்டாக இராதபடி நல்ல நோட்டாக இருக்க வேண்டும் என்று நாம் மிகவும் கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம்.
Faith is the currency of God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டு தான் விசுவாசம்.
If you have faith, you can become rich in God's kingdom.
உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற முடியும்.
Like money can get you many things on this earth.
இந்த பூமியிலே எப்படி பணம் உங்களுக்கு பல காரியங்களை வாங்கி கொடுக்குமோ அது போல
real faith can get you the riches of God's kingdom.
உண்மையான விசுவாசமானது தேவனுடைய ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொண்டு வரும்.
And one of the when Jesus said that the devil is a thief.
பிசாசு திருடன் என்று இயேசு சொல்லும் பொழுது,
what do you think the devil is trying to steal from you?
உங்களிடத்திலிருந்து பிசாசு எதை திருடுகிறான் என்று எண்ணுகிறீர்கள்?
He's not a fool.
அவன் ஒரு முட்டாள் அல்ல, புத்தியீனன் அல்ல.
What do earthly thieves come into a house to steal?
இந்த பூமிக்குரிய திருடர்கள் நம்முடைய வீடுகளிலே வந்து எதை திருடுவதற்கு முயற்சிக்கிறார்கள்?
Have you heard of any thief coming into a house to steal the children's toys?
வீட்டிலே பிள்ளைகள் வைத்திருக்கிற விளையாட்டு பொம்மைகளை திருடும்படியாக ஏதாவது திருடன் வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
No, no sensible thief will go into a house to steal the children's toys.
ஒரு புத்தியுள்ள எந்த ஒரு திருடனும் ஒரு வீட்டுக்கு போய் அவன் பிள்ளைகளுடைய பொம்மைகளை திருட மாட்டான்.
They go into a house to steal gold and laptop computers and video cameras and expensive things.
இந்த வீடியோ கேமரா அல்லது நகை, தங்க நகைகள் இவைகளைப் போல விலை உயர்ந்த லேப்டாப் கம்ப்யூட்டர்களைப் போல விலை உயர்ந்த பொருட்களை திருடி செல்லும்படியாக திருடன் வருகிறான்.
When the devil comes to you,
பிசாசு உங்களிடத்திலே வரும்பொழுது,
what is he going to steal?
அவன் எதை திருடப் போகிறான்?
He knows what are the things that are of value in God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்திலே மதிப்புள்ளவைகள் எவைகள் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான்.
He's not going to steal your money because the devil knows that has got no value in God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்திலே பணத்திற்கு மதிப்பு இல்லை என்பதை பிசாசு அறிந்திருக்கிறபடியாலே உங்களுடைய பணத்தை திருடுவதற்காக பிசாசு உங்கள் வாழ்க்கையில வர மாட்டான்.
The thing he'd like to steal from you is faith.
உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை திருடும்படியாகத்தான் பிசாசு வருவான்.
So that you don't discover the theft, he will replace it with a counterfeit faith.
நீங்கள் அந்த விசுவாசம் திருடு போனதை அறிய கூடாது என்பதற்காக அந்த மெய்யான விசுவாசத்தை திருடிவிட்டு அதற்கு பதிலாக பொய்யான விசுவாசத்தை கொடுத்துவிட்டு போய்விடுவான்.
And that is why this is one of the most important things that you need to know.
ஆகவே தான் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு சத்தியமாய் இது இருக்கிறது.
Now how can we know which is real faith?
எது மெய்யான விசுவாசம் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்?
Today if you go to a Christian bookshop, most of the books there are on faith.
இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்தவ புத்தக சாலைக்கு செல்லுவீர்கள் என்று சொன்னால் அநேக புத்தகங்கள் விசுவாசத்தின் அடிப்படை விசுவாசம் என்ற தலைப்பில் எழுதப்பட்டதாக இருக்கிறது.
இங்கிலீஷ் books or Tamil books.
ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் தமிழ் புத்தகமாக இருந்தாலும் சரி.
And I want to tell you that most of those books are teaching you not the real faith of God's kingdom.
அதிலே காணப்படுகிற அநேக புத்தகங்கள் உண்மையான தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விசுவாசத்தை போதிப்பதில்லை.
I want to read to you a verse in Romans chapter 10 and verse 17.
ரோமர் 10 அதிகாரம் 17 வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன்.
Here it speaks about real faith.
இங்கே மெய்யான விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம்.
Faith comes from hearing and hearing from the word of Christ.
விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:17 இலே வாசிக்கிறோம்.
We can get faith only from God's word.
நாம் விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும்.
It's very important to understand that.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியமானது.
If God has not said anything,
தேவன் ஒன்றை வைக்காத பட்சத்தில்,
you cannot have faith for that.
அதற்காக நாம் விசுவாசத்தை கொள்ள முடியாது.
Abraham is called the father of faith.
ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான்.
Do you know why?
உங்களுக்கு ஏன் தெரியுமா?
Because when he had no children,
அவனுக்கு பிள்ளைகள் இல்லாதிருக்கும் பொழுது,
what did he do?
அவன் என்ன செய்தான்?
He did not believe and say, yes, I believe that God will give me a child.
ஆம், தேவன் எனக்கு ஒரு குழந்தையை தருவார் என்று விசுவாசிக்கிறேன் என்று அவன் சொல்லவில்லை.
No.
இல்லை.
God first spoke to him and said, you are going to have children like the stars of the sky.
வானத்தி நட்சத்திரங்களைப் போல உங்களுடைய சந்ததி விளங்கும் என்று தேவன் அவனிடத்திலே பேசி ஒரு காரியத்தை சொன்னார்.
Do you know the first time in the Bible where the word believe occurs?
விசுவாசம் என்கிற வார்த்தை முதலாவதாக வேதத்தில் எங்கே வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
I want you to see that in Genesis chapter 15.
அதை நீங்கள் பார்க்க முடியாய் விரும்புகிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது.
The Bible is a very simple book.
வேதம் எளிய ஒரு புத்தகம்.
Jesus said that clever people will not understand it.
ஞானிகள் இதை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று இயேசு சொன்னார்.
But those with the heart of a baby will understand it.
பாலகரை போல இருதயம் உடையவர்கள் இதை விளங்கிக் கொள்வார்கள்.
What does a baby have in his heart?
ஒரு குழந்தைக்கு உள்ளத்தில் என்ன இருக்கிறது?
Purity,
பரிசுத்தம்,
humility,
தாழ்மை.
So if you have purity and humility in heart,
ஆகவே உங்களுடைய உள்ளத்திலே பரிசுத்தமும் தாழ்மையும் காணப்படுமேயானால்,
even if you are not very clever in your mind, you
நீங்கள் உங்கள் மனதிலே அவ்வளவு அறிவு இல்லாதவர்களா இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசத்தை பெற்றுக் கொள்ள முடியும்.
Genesis 15,
ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம்.
The Lord one day took Abraham outside his tent in verse 5.
5ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவனை கூடாரத்தை விட்டு வெளியே அழைத்து சென்றார்.
And so look at the heavens.
வானத்தை அண்ணாந்து பார்.
Can count the stars.
நட்சத்திரங்கள் என்ன உணால் கூடுமானால் என்ன?
Seed will be like that.
உன்னுடைய சந்ததி இவைகளைப் போல இவனமாய் இருக்கும் என்று சொன்னார்.
And it says Abraham believed in the Lord.
ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
That is the first time in the Bible the word believe comes.
விசுவாசம் என்கிறதன வார்த்தை முதல்முதலாக வேதத்திலே வரக்கூடிய இடம் இதுதான்.
And what did Abraham base his faith on?
ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை அதன் அடிப்படையில் வைத்திருந்தான்.
My dear brothers and sisters, please understand this and you will not be deceived.
என் அருமையான சகோதர சகோதரிகளே, இதை தயவு செய்து நீங்கள் விளங்கிக் கொண்டால் ஒரு காலம் நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள்.
He did not base his faith on his own desire but on what God said.
தன்னுடைய சொந்த ஆசை விருப்பத்தின் அடிப்படையில் அவன் விசுவாசத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் தேவன் எதை சொன்னாரோ அதன் அடிப்படையில் விசுவாசத்தை வைத்தான்.
God has spoken something, we can believe it 100%.
தேவன் ஒன்றை பேசி இருக்கிறார் என்று சொன்னால் அதை நூற்றுக்கு நூறு நாம் விசுவாசிக்கலாம்.
I may have many desires in my heart.
என்னுடைய உள்ளத்திலே பல ஆசைகள் எனக்கு இருக்கலாம்.
I can ask God for it.
அதற்காக தேவனிடத்தில் கேட்கலாம்.
But I can't say I have faith for it.
ஆனால் அதற்காக எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று நான் சொல்ல முடியாது.
What did we read in Romans 10:17?
ரோமர் 10:17 என்ன வாசித்தோம்?
Faith comes by hearing.
விசுவாசம் கேள்வினாலே வரும்.
And hearing by the word of God.
கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே வரும்.
By the word of God.
தேவனுடைய வார்த்தையினாலே.
I cannot have faith unless God has spoken first.
தேவன் முதலாவது பேசாவிட்டால் நான் விசுவாசம் கொள்ள முடியாது.
I must base my faith on the word of God.
நான் விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே தான் வைக்க வேண்டும்.
That's what we see here.
அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம்.
Abraham may have had a desire for many years to
ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை வேண்டும் என்று அந்த ஆசை பல ஆண்டுகளாக இருந்திருக்கலாம்.
See, when God spoke to him here, he was nearly 80 years old.
தேவன் இங்கே காரியங்களை பேசும்பொழுது ஆபிரகாமுக்கு 80 வயதாய் இருந்தது.
And he must have had a desire for many years.
அநேக ஆண்டுகளாக பிள்ளை வேண்டுமே என்ற ஒரு விருப்பம் அவனுக்கு இருந்திருக்கலாம்.
You can have a desire for 20-30 years.
20-30 ஆண்டுகளாக விருப்பம் ஆசை அவனுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கலாம்.
Supposing Abraham got married when he was around 40.
ஆபிரகாமுக்கு 40 வயதாய் இருக்கும்போது திருமணமாக என்று வைத்துக் கொள்வோம்.
Now he's 80.
இப்பொழுது 80 வயதாகி விட்டது.
40 years he would have a desire to have a son.
40 ஆண்டுகளாக நமக்கு ஒரு மகன் பிறக்க மாட்டானா என்ற விருப்பத்தை வைத்திருந்திருப்பார்.
Desire is not faith.
விருப்பம் என்பது விசுவாசம் அல்ல.
And you can't have faith on the basis of desire.
விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் விசுவாசம் கொள்ள முடியாது.
After 40 years,
40 ஆண்டுகளுக்கு பிறகு,
one day God tells him,
ஒரு நாளிலே தேவன் சொல்கிறார்,
you are not only going to have a son, through your son you will have children like the stars in the sky.
உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது மட்டுமல்ல அந்த பிள்ளையின் மூலமாக வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒரு சந்ததி உனக்கு உருவாகும்
என்று சொன்னார். That's the time he believed.
அந்த நேரத்திலே தான் அவன் விசுவாசித்தான்.
That's the time he got faith.
அந்த நேரத்திலே தான் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான்.
Faith comes by hearing and hearing by the word of God.
விசுவாசம் கேட்பதினாலே வரும், வேத வசனத்தை கேட்பதனாலே வரும்.
That type of faith can never fail.
எவ்விதமான விசுவாசம் ஒரு காலம் ஒழிந்து போகாது.
Haven't you seen multitudes of cases of people around us?
நம்மை சுற்றிலுமுள்ள திரளான மக்களுடைய கதையை நீங்கள் கேட்கவில்லையா?
Particularly in Pentecostal churches.
குறிப்பாக பெந்தகோஸ்தே வட்டாரங்களிலே.
Who say I've got faith for this.
எனக்கு இதற்கென்று விசுவாசம் இருக்கிறது.
I've got faith for that.
அதற்கென்று விசுவாசம் இருக்கிறது.
And after one or two years nothing happens.
ஒன்று இரண்டு ஆண்டுகள் ஒன்று நடக்கவில்லை.
I've had so many cases I've come across of believers who say I believe God is going to heal this person.
நான் இந்த நபரை தேவன் சுகம் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அநேகர் சொல்லி இருக்கிறார்.
God is going to heal this cancer.
இந்த புற்றுநோயை தேவன் சுகமாக்கப் போகிறார்.
God is going to raise you up and make you a mighty servant of God.
உன்னை எழுப்பி தேவன் ஒரு ஊழியக்காரனாய் கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறேன்.
1 month later the person is dead.
ஒரு மாதம் கழித்து அந்த நபர் மரித்து போய் விடுகிறார்.
I've been a believer 48 years and I tell you I have come across numerous cases like this.
48 ஆண்டு 8 ஆண்டுகளாக நான் விசுவாசியா இருக்கிறேன். இப்படிப்பட்ட பலருடைய கதைகளை கேட்டிருக்கிறேன்.
That was not faith.
அது விசுவாசம் அல்ல.
That was desire.
அது ஒரு விருப்பம் ஆசை அவ்வளவுதான்.
There's nothing wrong in having a desire.
விருப்பத்தை கொண்டிருப்பது தவறு அல்ல.
We can have desires for anything.
எதற்கு வேண்டுமானாலும் விருப்பம் கொண்டிருக்கலாம்.
Whenever you are sick, naturally we'll have a desire to be healed.
எப்பொழுதெல்லாம் வியாதிப்படுகிறோமோ இயற்கையாகவே நமக்குள்ளே சுகமாக முடியான ஒரு விருப்பம் உண்டாகிறது.
You may have a desire to get in the best college in the state.
இந்த மாநிலத்தில் சிறந்த கல்லூரியினுடைய மகன் படிக்க வேண்டும் என்று அல்லது நீ படிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கலாம்.
Desire is not faith.
விருப்பம் என்பது விசுவாசம் அல்ல.
You may like to get a very good job. That's a good desire.
நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருக்கலாம். அது நல்ல ஆசைதான்.
Don't confuse desire with faith.
விசுவாசத்தையும் விருப்பத்தையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம்.
Can we express our desires to God?
நம்முடைய விருப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தலாமா?
Sure.
கண்டிப்பாக.
My little children, can't they come and express any desire to me as their father?
என்னுடைய சொந்த பிள்ளைகள் அப்பாவாகிய என்னிடத்தில் வந்து தங்களுடைய விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்களா?
If a 10-year-old boy comes to me, my 10-year-old son,
என்னுடைய 10 வயது மகன் என்னிடத்தில் வருகிறான்.
Daddy, I want you to buy me a motorcycle tomorrow.
அப்பா, நாளைக்கு எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்களப்பா என்று கேட்கிறான்.
What am I going to do?
நான் என்ன செய்ய போகிறேன்?
I'm not going to hit him or slap him or any such thing.
அவனை உடனே அடித்து உதைக்க போகிறேனா?
No.
இல்லை.
I'll put my arm around him.
நான் என்னுடைய கையை அவனை தோளிலே போடுவேன்.
I say, son, I'm so happy that you can come and tell everything in your heart to me.
என் மகனே, உன்னுடைய உள்ளத்தில் உள்ள விருப்பத்தை எல்லாம் என்னிடம் வெளிப்படுத்துகிறாயே, அதுக்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன்.
You're not ready to have a motorcycle yet.
மோட்டார் பைக் ஓட்டக்கூடிய அளவுக்கு இன்னும் தயாராகவில்லை.
He can't get what he desires.
அவன் விரும்புகிறதை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது.
A motorcycle is not a bad thing.
Motor bike என்பது கெட்ட காரியம் அல்ல.
Why don't I give it to this 10-year-old?
அப்படியானால் ஏன் நான் இந்த 10 வயது பையனுக்கு ஒரு மோட்டார் பைக் வாங்கி கொடுக்க கூடாது?
He will kill himself.
அவன் தன்னைத்தானே கொன்று விடுவான்.
There are some things we ask for which are good.
நாம் தேவனிடத்திலே சில நன்மையான காரியங்களை கேட்கிறோம்.
But we can't handle them.
ஆனால் அவைகளை நாம் புழங்க முடியாது.
They will kill us.
அவைகள் நம்மை கொன்று விடும்.
If God makes you a millionaire, you may lose your salvation perhaps.
உங்களை லட்சாதிபதியாக தேவன் மாற்றி விட்டால் ஒருவேளை உங்களை இரட்சிப்பை இழந்து விடுவீர்கள்.
If God gives you a very comfortable life without any struggles, you may never become spiritual.
போராட்டம் இல்லாத சொகுசான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுப்பாரேயானால் ஒரு காலம் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறவே முடியாது.
God doesn't give us everything we ask for.
நாம் கேட்கிற எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பதில்லை.
And you who are fathers know that.
தகப்பனாய் இருக்கிற உங்களுக்கு அது தெரியும்.
You know father gives his child everything the child asks for.
ஒரு குழந்தை கேட்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒரு தகப்பன் கொடுக்க மாட்டான்
என்று நடந்து. But can a child express his desire to the father?
ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய தகப்பனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது.
Sure.
கண்டிப்பாக.
One day I told one of my sons.
ஒருமுறை நான் என்னுடைய பிள்ளைகளிலே ஒரு மகனுக்கு சொன்னேன்.
When you are 12 years old I'll get you a bicycle.
உனக்கு 12 வயதாகும் பொழுது உனக்கு ஒரு மிதிவண்டியை வாங்கி
தருகிறேன். Ah, then he could have paid.
அப்பொழுது அவனுக்கு விசுவாசம் இருக்கிறது.
That was not his desire.
அது அவனுடைய விருப்பம் அல்ல.
That was my word to him.
அது நான் அவனுக்கு கொடுத்த ஒரு வாக்கு அல்லது வார்த்தை.
That is different from a 10-year-old coming and asking me give me a motorbike.
10 வயது பையன் என்னிடத்தில் வந்து எனக்கு மோட்டார் பைக் வாங்கி கொடுங்க என்று கேட்பதற்கும் இதற்கும் வித்தியாசம் உண்டு.
But when I tell that 10-year-old son, when you are 12 years old, I'll give you a bicycle.
அந்த 10 வயது மகனை பார்த்து உனக்கு 12 வயதாகும் பொழுது உனக்கு சைக்கிளை வாங்கி தருகிறேன் என்று சொன்னால்
He can have faith in that.
அதிலே அவன் விசுவாசம் கொண்டிருக்க முடியும்.
Faith is different from desire.
விசுவாசத்திற்கும் விருப்பத்திற்கும் வித்தியாசம் உண்டு.
If you understand this simple difference,
இந்த எளிய வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களானால்
it will save you from a lot of headaches in the
Christian life. உங்கள் வாழ்க்கையில் உள்ள தலைவலிகளிலிருந்து அது உங்களை காப்பாற்றி விடும்.
From a lot of wrong teaching,
தவறான எத்தனையோ போதனையிலிருந்து நீங்கள் விலக்கப்படுவீர்கள்.
A lot of counterfeit faith.
போலியான விசுவாசத்திலிருந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள்.
There are many people who say
அநேகர் இப்படி சொல்கிறார்கள்.
You must never pray, Lord, if it is your will, do this.
ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமானால் எனக்கு தாரும் என்று நீங்கள் ஒரு காலமும் இப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்கிறார்கள்.
We think that everything that appears good in our eyes is good for us.
நம்முடைய கண்களுக்கு நலமாய் தோன்றுகிற எல்லாமே நமக்கு நல்லது என்று நாம் எண்ணுகிறோம்.
It's not true.
அது மெய் அல்ல.
If you read the book of Job,
யோபின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா,
you know the story.
உங்களுக்கு அந்த கதை தெரியும்.
By the way, it's a true story. It's not just a parable.
இது ஓமை அல்ல, இது உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம்.
There was a real man called Job and one day you will meet him in heaven.
உண்மையாலுமே யோபு என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவரை நீங்கள் கண்டிப்பாக பரலோகத்துக்கு சென்றால் பார்ப்பீர்கள்.
And this real man,
இந்த உண்மையான மனிதன் யோபு,
he lost 10 of his children in one day.
ஒரே நாளிலே தன்னுடைய 10 பிள்ளைகளையும் இழந்து விட்டார்.
God permitted that.
தேவன் அதை அனுமதித்தார்.
He never prayed for that.
ஒரு காலம் அவர் அதுக்காக ஜெபிக்கவில்லை.
Who will pray, Lord, kill all my 10 children in one day?
ஆண்டவரே, ஒரே நாளிலே என்னுடைய 10 பிள்ளைகளையும் கொன்று விடும் என்று சொல்லி யார் ஜெபிப்பார்?
He lost all his business in one day.
ஒரு நாளிலே தன்னுடைய தொழில் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்.
Who will pray, Lord, help me to lose all my business in one day?
ஆண்டவரே, ஒரே நாளிலே என் தொழில் எல்லாம் இழந்து விட கிருபை செய்யும் என்று யார் ஜெபிப்பார்?
But was it, did God allow all those things or was that out of God's control?
இவைகள் எல்லாவற்றையும் தேவன் அனுமதித்தாரா அல்லது தேவனுடைய கட்டுப்பாடு இல்லாமலே இவைகள் நடந்து விட்டதா?
We read that the devil could not take one single thing from Job without first asking God's permission.
முதலாவதாக தேவனிடத்திலிருந்து அனுமதி பெறாமல் யோபுனுடைய ஒரு காரியத்தை கூட பிசாசால் தொட முடியாது.
He could not kill one camel or one donkey of Job's before taking God's permission.
தேவனுடைய அனுமதி இல்லாமல் யோபுனுடைய ஒரு ஒட்டகத்தையோ ஒரு கழுதையோ கொல்ல முடியாது.
He could not touch one hair of Job's children before taking God's permission.
தேவனுடைய அனுமதி வாங்காமல் யோபுனுடைய பிள்ளைகளுடைய ஒரு மயிரை கூட பிசாசு தொட முடியாது இருந்தது.
But God allowed it to make Job a better man.
யோபை மேன்மையான ஒரு மனிதனாய் மாற்ற முடியாக தேவன் அனுமதித்தார்.
Afterwards God gave him back double of what he had.
அதற்கு பிறகு அவனுக்கு இருந்ததை காட்டிலும் இரண்டு மடங்காக தேவன் கொடுத்தார்.
He got double his property and 10 children again.
மீண்டுமாய் 10 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய சொத்திலே இரண்டு மடங்காக பெற்றுக்கொண்டார்.
So God was a good God.
ஆகவே தேவன் நல்ல தேவன்.
But Job could not understand.
ஆனால் யோபுவால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
If you look at Job's desire, his desire was not to lose his property and his children.
யோபுனுடைய விருப்பத்தை நீங்கள் பார்த்தால் தொழிலையும் பிள்ளைகளையும் இழப்பது அவருக்கு விருப்பம் அல்ல.
So God's will is sometimes very different from our will.
ஆகவே நம்முடைய சித்தத்தை காட்டிலும் தேவனுடைய சித்தமானது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது.
You read that right through the scriptures.
அதை வேதம் முழுதுமாய் நீங்கள் வாசிக்கலாம்.
Even Jesus in Gethsemane.
இயேசுவும் கூட கெத்செமனே தோட்டத்திலே.
He had a desire.
அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது.
Jesus was perfect.
நம்முடைய இயேசு பூரணமானவர்.
He never committed a sin.
ஒரு காலம் ஒரு பாவமும் ஒரு செய்யாதவர்.
He had a desire in his heart.
ஆனால் அவருடைய உள்ளத்திலே ஒரு விருப்பம் இருந்தது.
Because he became a man like us.
ஏனென்றால் நம்மை போல ஒரு மனிதனாய் அவர் மாறினார்.
And he expressed his desire to his father.
அவர் தன்னுடைய விருப்பத்தை பிதாவினிடத்திலே தெரியப்படுத்தினார்.
Father,
பிதாவே,
I don't want to drink this cup.
ஆண்டவரே, இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ண விரும்பவில்லை.
It's very painful.
அது மிகவும் வேதனை உள்ளதா இருக்கிறது.
This business of being separated from you for 3 hours on the
ஆண்டவரே, 3 மணி நேரம் உம்மிடத்திலிருந்து பிரிக்கக்கூடிய அந்த காரியமானது வேதனை அளிக்க கூடியதா இருக்கிறது.
It's too much for me.
ஆண்டவரே, என்னால் தாங்க கூடாததா இருக்கிறது.
Physical suffering on the cross I can take.
சிலுவையிலே இருக்கக்கூடிய சரீர பிரகாரமான கஷ்டங்களை நான் தாங்கிக் கொள்ளுவேன்.
Have I got to be separated from you for 3 hours?
ஆண்டவரே, 3 மணி நேரம் உம்மை விட்டு நான் பிரிந்திருக்க வேண்டுமா?
That's too much for me.
ஆண்டவரே, அதை என்னால் தாங்க முடியாது.
But
ஆனால்
if that's your will, I'll accept it.
அது உம்முடைய சித்தம் இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்கிறேன்.
So he concluded his prayer with, not as I will, but as thou wilt.
நான் என்னுடைய விருப்பத்தின்படி இல்ல, உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்றுதான் சொல்லி அந்த ஜபத்தை முடித்தார்.
So I want to tell all of you who are God's children.
தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது
என்னவென்றால், you can ask your heavenly father for anything.
நீங்கள் உங்கள் பரலோக பிதாவினிடத்தில் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம்.
When I say anything,
எது வேண்டுமானாலும் என்று சொன்னால், எது வேண்டுமானாலும்.
If you will conclude your prayer with these words, not as I will, but as thou wilt.
ஆனாலும் ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்ற வார்த்தையிலே உங்கள் ஜபங்களை முடிக்கிறதா இருந்தால் எதை
வேண்டுமானாலும்.
உங்களுடைய ஜபத்தின் கடைசி வாக்கியமாக இதை வைத்துக் கொண்டால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கலாம்.
My 10-year-old son can come and ask me for a car.
என்னுடைய 10 வயது மகன் என்னிடத்தில் வந்து, அப்பா கார் வாங்கி தாருங்க என்று கேட்கலாம்.
Tomorrow.
நாளைக்கு எனக்கு கார் வேண்டும்.
But dad, not what I will, but you will.
ஆனாலும் அப்பா, என் விருப்பப்படி அல்ல, உங்களுடைய விருப்பப்படி ஆகட்டும்.
Sure, that solves the problem.
கண்டிப்பாக அங்கே பிரச்சனை தீர்ந்து விட்டது.
So we don't have to be afraid to ask God for anything.
ஆகவே எதையுமே தேவனிடத்தில் கேட்பதற்கு நாம் பயப்பட தேவையில்லை.
But remember that his will is much better than my will.
ஆனால் ஒன்றை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய சித்தத்தை காட்டிலும் அவருடைய சித்தம் எவ்வளவு மேன்மையானது.
Are you afraid to conclude your prayers with this sentence, not as I will but as thou will?
என் சித்தத்தின்படியே இல்லை உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று உங்கள் ஜெபத்தை முடிப்பதற்கு பயப்படுகிறீர்களா?
Why are you afraid?
ஏன் பயப்படுகிறீர்கள்?
Do you really believe that your will is better than God's will?
தேவனுடைய சித்தத்தை காட்டிலும் உங்களுடைய சித்தம் தான் மேன்மையானது என்று உண்மையாலே நீங்கள் நம்புகிறீர்களா?
Do you really believe that you know what is better for you than what God knows is best for you?
உங்களுக்கு எது சிறந்தது என்று தேவனை காட்டிலும் உங்களுக்கு தான் அதிகம் தெரியும் என்று எண்ணுகிறீர்களா?
How can that be?
அது எப்படி முடியும்?
I am not afraid to pray for anything and saying, but Lord, I want your will.
ஆண்டவரே என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று சொல்லி முடிக்கக்கூடிய ஜபத்திலே எதை வேண்டுமானாலும் நான் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்.
I prayed that when I wanted to get married.
திருமணம் செய்யும் பொழுது நான் அப்படி ஜபித்தேன்.
I cannot choose the best girl to marry because I don't know what a woman's heart is like.
ஒரு ஸ்திரீனுடைய இதயம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது. ஆகவே நானாக ஒரு மணப்பெண்ணை தேர்வு செய்ய முடியாது.
A lot of women, girls who speak religious words but they can be so stubborn and obnoxious in the way they behave.
அநேக ஸ்திரீகள் பேசும்பொழுது பவ்யமாக பக்தியுள்ளவர்களைப் போல பேசுகிறார்கள். ஆனால் உள்ளத்திலோ வணங்கா கழுத்துள்ளவர்களாய் அவர்கள் இருக்க முடியும்.
How do I know?
எனக்கு எப்படி தெரியும்?
God knows.
தேவனதை அறிந்திருக்கிறார்.
He knows everybody's heart.
எல்லாருடைய இருதயத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.
So if I say, Lord, I want your will in marriage.
ஆண்டவரே என்னுடைய திருமணத்தில் என்னுடைய சித்தம் ஆக வேண்டும் என்று நான் சொல்கிறேன்.
Isn't that the best thing to do?
அது செய்வது நல்ல காரியம் அல்லவா?
Or if I get a job.
எனக்கு வேலை கிடைக்கதென்றால்.
Say, Lord, I want you the job you want me to have.
ஆண்டவரே எந்த வேலையிலே நான் சேர வேண்டுமோ அந்த வேலை எனக்கு தாரும் ஆண்டவரே.
That is the best job I can ever get.
நான் எனக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த வேலை தேவ சித்தத்தின்படியாய் கிடைக்கக்கூடிய வேலைதான்.
I remember once when I was working in the Navy many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் கப்பற்படையிலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன்.
And I got transferred.
எனக்கு வேலை மாற்றம் கிடைத்தது.
I was in a naval base.
நான் ஒரு கப்பற்படையிலே ஒரு வேலை செய்து கொண்டிருந்தேன்.
I got transferred to a ship I just did not like to go to.
நான் போக விரும்பாத ஒரு கப்பலுக்கு என்னை பணியிலே மாற்றம் செய்து
I wanted to go to a big ship I got transferred to a very small ship.
நான் பெரிய கப்பலிலே வேலைக்கு போக வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். ஆனால் எனக்கு வேலை மாற்றம் கிடைத்தது ஒரு குட்டி கப்பல்.
When I got my transfer order I was very unhappy.
எனக்கு வேலை மாற்ற உத்தரவு வந்தபொழுது மிகவும் சந்தோஷமற்றவனாய் துக்கமுள்ளவனாய் மாறினேன்.
I was a Christian I was born again.
அப்பொழுது நான் கிறிஸ்தவனாய் இருந்தேன் மறுபடியும் பிறந்தவனாய் இருந்தேன்.
But I was very young in the Lord.
ஆனால் தேவனுக்குள்ளாக இளைஞனாய் இருந்தேன்.
So initially I was a bit unhappy.
ஆகவே ஆரம்பத்திலே நான் சற்று துக்கமாக இருந்தேன்.
But I said, Lord, okay, I can't do anything about it. I'll accept your will.
ஆண்டவரே இதை குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது. உம்முடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன்.
And during the 1 year I was on that ship,
நான் அந்த கப்பலிலே இருந்த அந்த ஒரு வருஷத்திலே,
one of the sailors was born again.
அந்த கப்பற்படையிலே பணிபுரிகிற ஒரு செயலர் அவர் மறுபடியும் பிறந்து விட்டார்.
Oh, then I was so happy.
அப்பொழுது நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன்.
If I had not gone to that ship,
அந்த கப்பலுக்கு நான் போயிராவிட்டால்,
that one person would have spent eternity in hell.
அந்த ஒரு நபர் தன்னுடைய நித்தியத்தை நரகத்திலே கழித்திருந்திருப்பார்.
Wasn't it good that God sent me to that ship because he wanted to bring that one person to heaven?
அந்த ஒரு நபரை பரலோகத்துக்கு கொண்டு வரும்படியாக தேவன் என்னை அந்த கப்பலுக்கு அனுப்பினது நன்மையான காரியமல்லவா?
I never forget that in my whole life.
என் முழு வாழ்க்கையிலுமே அதை நான் மறப்பதில்லை.
I'm so thankful that God did not allow me to choose which ship I should go to.
நான் இந்த கப்பலுக்கு போக வேண்டும் என்று தேர்வு செய்ய தேவன் என்ன அனுமதிக்கவில்லை. ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
And if you say, Lord, I never want my will in my life.
ஆண்டவரே ஒரு காலம் என்னுடைய சித்தம் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லுவீர்களா?
In everything.
எல்லா காரியங்களிலும்.
Even if it is difficult for me.
அது எனக்கு கடினமாக இருந்தாலும் சரி.
Even if it is not what I would like.
எனக்கு விருப்பம் இல்லாத காரியமாக இருந்தாலும் சரி.
If that is what you think is the best.
அது நீர் மேன்மையானது என்று நீர் கண்டால்.
I want your will.
எனக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தம் தான் வேண்டும்.
You can pray to God for anything.
நீங்கள் இப்படி எது வேண்டுமானாலும் எதற்கு வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம்.
I'll tell you my life has become very very happy since I've decided to choose God's will in everything.
என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலேயும் தேவனுடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்த பிறகு வாழ்க்கையை சந்தோஷமுள்ளதாய் மாறியது.
You think God didn't have a wonderful plan for Abraham?
ஆபிரகாமுக்கு தேவன் அற்புதமான ஒரு திட்டம் வைத்திருந்தார் என்று நீங்கள் என்னவில்லையா?
But he kept him without a child for 40 years or 60 years after he got married.
திருமணமான பிறகு அவர் ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 40லிருந்து 60 ஆண்டு வரை குழந்தை இல்லாமல் இருந்தது.
Then he gave him a son.
அதற்கு பிறகு மகனை கொடுத்தார்.
And through that son came the whole nation of Israel.
அந்த மகன் மூலமாக முழு இஸ்ரவேல் தேசம் வந்தது.
So faith comes from hearing God's word first.
ஆகவே முதலாவது தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலிருந்து விசுவாசம் வருகிறது.
And that is why I tell people.
ஆகவே தான் ஜனங்களுக்கு சொல்கிறேன்,
you must read the Bible.
நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும்.
If you don't read the Bible, how will you have faith?
வேதத்தை வாசிக்காவிட்டால் உங்களுக்கு எப்படி விசுவாசம் வரும்?
If you don't know what God has said, how will you have faith?
தேவன் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்களுக்கு விசுவாசம் எப்படி வரும்?
If you don't take trouble to understand God's word.
தேவனுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்வதற்கு நீங்கள் சிரத்தை எடுக்காவிட்டால்
now how do you feel if one of your children don't study properly in the school?
பள்ளியிலே உங்களுடைய மகன் சரியாக படிக்கவில்லை என்றால் எப்படி உணர்வீர்கள்?
Do you know how many mothers have brought their children to me for prayer?
உங்களுக்கு தெரியுமா எத்தனை தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை இடத்திலே ஜெபத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள்?
Oh, brother Zach, please pray for this child, he's not studying properly.
சகோதர ஜாக் அவர்களே, என்னுடைய மகன் படிக்க மாட்டேன் என்கிறான், அவனுக்கு ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள்.
We are all so concerned, our children must study properly.
நம்முடைய பிள்ளைகள் ஒழுங்காக படிக்க வேண்டும் என்று நாம் எல்லாருமே கரிசனைப்படுகிறோம், கவலைப்படுகிறோம்.
Do you know that God is also concerned that his children study the Bible properly?
தம்முடைய பிள்ளைகள் வேதத்தை ஒழுங்காக படிக்க வேண்டும் என்று தேவன் கவலைப்படவில்லை என்று எண்ணுகிறீர்களா?
When you urge your children to study for school, ask yourself whether you study the Bible.
உங்களுடைய பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கவில்லை என்று நீங்கள் கேள்விப்படும் பொழுது நீங்கள் ஒழுங்காக வேதத்தை படிக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
I tell you, it is much more important to know what the Bible says than to know the history of India or any other country.
இந்தியாவின் வரலாறோ வேறு எந்த நாட்டின் வரலாறோ அதை தெரிந்து கொள்வதை பார்க்கலாம், நீங்கள் வேதத்தை அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
And if you tell your child to study history and mathematics, you better study the Bible.
சரித்திரத்தையும் கணக்கு பாடத்தையும் நன்றாக படிக்க முடியாத உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுவீர்களானால் நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும்.
Many of your problems can be solved if you had read the Bible.
அநேக பிரச்சனைகள் நீங்கள் வேதத்தை மட்டும் வாசித்திருந்தால் தீர்வு கண்டிருந்திருப்பீர்கள்.
Many situations you can become a conqueror if you know the Bible.
வேதத்தை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அநேக சூழ்நிலைகளிலே நீங்கள் ஜெயாளிகளாக மாற முடியும்.
Let me show you a verse in 1 John chapter 5.
1 யோவான் 5 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை
உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1 யோவான் 5 அதிகாரம்
verse 4.
4 வசனம்.
The last part.
அதனுடைய பின்பகுதி.
This is the victory that overcomes the world.
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
How do you overcome the world?
நாம் எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்?
By faith.
விசுவாசத்தின் மூலமாக.
What is the world?
உலகம் என்றால் என்ன?
What does it mean by overcoming the world?
உலகத்தை ஜெயிப்பது என்றால் என்ன அர்த்தம்?
It doesn't mean becoming ruler of the whole countries in the world.
இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் அதிபதியாய் மாறுவது என்பது அர்த்தம் அல்ல.
It's not talking about the nations of the earth.
இந்த பூமியில் உள்ள நாடுகளை பற்றி ஜாதிகளை பற்றி இங்கே சொல்லவில்லை.
No. The world is referring to a whole system controlled by the devil.
இந்த உலகம் என்று சொல்லும் பொழுது பிசாசுத்தினுடைய ஆதிக்கத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
I want you to turn to 1 John chapter 2.
1 யோவான் 2 அதிகாரம்
verse 16.
16 வசனம்.
There the world is described.
இங்கே உலகமானது விவரிக்கப்பட்டிருக்கிறது.
What is in the world?
இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது?
3 things.
3 காரியங்கள்.
The lust of the flesh.
மாம்சத்தின் இச்சை.
The lust of the eyes.
கண்களின் இச்சை.
And the pride of life.
ஜீவனத்தின் பெருமை.
That is the world.
இவைகள் தான் இந்த உலகம்.
And when it says by faith we can overcome the world.
விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கலாம் என்று சொன்னால்
we can overcome the lust of the flesh.
மாம்சத்தின் இச்சை ஜெயிக்க முடியும்.
We can overcome the lust of the eyes.
கண்களின் இச்சையை ஜெயிக்க முடியும்.
And we can overcome the pride of life.
ஜீவனத்தின் பெருமையும் நாம் ஜெயிக்க முடியும்.
Now what are these three things?
இந்த மூன்று காரியங்கள் என்னென்ன?
The lust of the flesh.
கண்களின் இச்சை.
No, lust of the flesh.
மாம்சத்தின் இச்சை.
Are those desires in us for all the things that God has forbidden?
தேவன் புறக்கணித்த தடை செய்த காரியங்களை கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய எல்லா விருப்பங்கள் தான் மாம்சத்தின் இச்சை.
A sexual desire in marriage is right. God blesses that.
திருமணத்திலே உள்ளதான பாலிய ஆசை விருப்பம் என்பது அது சரியானது, தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார்.
That's the way he wants us to have children.
இப்படி தான் நாம் பிள்ளைகளை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Children are the blessing of God.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம்.
So we know that sexual desire when it's fulfilled in marriage is 100% the will of God.
ஆகவே திருமணத்திலே பாலியல் ஆசை விருப்பங்களை நிறைவேற்றுவது 100% தேவன் சித்தமாக இருக்கிறது.
But when you try to fulfill it outside of marriage, it is a sin.
ஆனால் திருமணத்துக்கு வெளியே அதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறேன் என்று சொன்னால் அது பாவம்.
When you try to think in your mind of sexual fantasies with other women who are not your wife, that is sin.
உங்களுடைய மனைவி அல்லாத பெண்களோடு கூட பாலியல் விருப்பங்களை நிறைவேற்ற முடியாத ஒரு சிந்தையை உங்கள் மனதிலே கொள்ளவில்லை என்று சொன்னால் அது பாவம்.
When you look at pictures and movies that tempt you to think of other women sexually, that is a sin.
பாலியல் தொடர்பாக நீங்கள் படங்களையும் சினிமாக்களையும் பார்க்கும்போது ஈர்க்கப்படுவீர்கள் என்று சொன்னால் அது பாவம்.
That is called the lust of the flesh.
இதுதான் மாம்சத்தின் இச்சை என்று அழைக்கப்படுகிறது.
And there are many other lusts like that.
இது போல எவ்வளவோ இச்சைகள் காணப்படுகிறது.
The lust to hurt other people.
மற்றவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு இச்சை.
With words.
வார்த்தையினாலே.
Anger.
கோபத்தினாலே.
Husbands hurt their wives and wives hurt their husbands.
புருஷர்கள் மனைவிகளையும் மனைவிகள் புருஷர்களையும் புண்படுத்துகிறது.
People hurt their neighbors.
அயலகத்தாரை புண்படுத்துகிறது.
Their relatives.
உறவினர்களை.
The lust to hurt other people.
மற்றவர்களுக்கு தீமை செய்ய புண்படுத்த கொண்டிருக்கக்கூடிய விருப்பம்.
God doesn't want us to hurt anybody.
தேவன் நாம் யாரையும் தீங்கு செய்ய கூடாது என்று விரும்புகிறார்.
He wants us to bless people.
மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
The lust of the flesh is to hurt people.
ஆனால் மாம்சத்தினுடைய இச்சையானது ஜனங்களுக்கு தீமை செய்ய வேண்டும்.
The lust of the flesh is to be jealous of others.
மாம்சத்தின் இச்சை மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ள வேண்டும்.
Nothing good must happen to others.
மற்றவர்களுக்கு நன்மை ஏதும் நடக்க கூடாது.
Everything good must happen only to me.
எல்லா நன்மையும் எனக்கு தான் நடக்க வேண்டும்.
Nothing good must happen to other people's children. Good must happen only to my children.
மற்றவர்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை ஏதும் நடக்க கூடாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை நடக்க வேண்டும்.
That is the lust of the flesh.
இதுதான் மாம்சத்தினுடைய இச்சை.
That is the poison of the devil that he has put into the race of Adam.
ஆதாமுடைய வர்க்கத்திலே பிசாசு ஊற்றிவிட்ட விஷம்தான் இது.
Have you conquered it?
நீங்கள் அதை விட்டு விட்டீர்களா?
You know why you have not conquered it?
ஏன் நாம் அதிலே ஜெய் பெறவில்லை?
Because you don't have real faith.
நமக்கு விசுவாசம் இல்லை.
This is the victory that overcomes the world, our faith.
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
You see why you are not conquering these desires?
இந்த விருப்பங்களை ஏன் நீங்கள் மேற்கொள்ளவில்லை என்று பார்க்கிறீர்களா?
Because you are having the wrong type of faith.
என்றால் உங்களுக்கு தவறான விசுவாசம் இருக்கிறது.
Okay, the second thing is the lust of the eyes.
இரண்டாவது காரியம் கண்களின் இச்சை.
Now many people have not understood this.
அநேகர் இதை விளங்கிக் கொள்ளவில்லை.
Lust of the eyes does not mean looking at a pretty woman and lusting after her.
கண்களின் இச்சை என்பது ஒரு அழகான ஸ்திரியை பார்த்து இச்சிப்பது.
That is not lust of the eyes.
அது கண்களின் இச்சை அல்ல.
That is the lust of the flesh.
அது மாம்சத்தின் இச்சை.
You know what lust of the eyes is?
கண்களின் இச்சை என்றால் என்ன என்று தெரியுமா?
Lust of the eyes in the Living Bible it is paraphrased beautifully.
Living Bible என்ற மொழிபெயர்ப்பிலே அழகாக அது சொல்லப்பட்டிருக்கிறது.
The desire to buy everything that your eyes see.
உங்களுடைய கண்கள் காணக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் வாங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஆசை.
You know how women see a sari and they want to buy that.
ஸ்திரீகள் ஒரு புடவையை பார்த்தால் உடனே வாங்க வேண்டும் என்று
விரும்புகிறார்கள். That is the lust of the eyes.
அதுதான் கண்களின் இச்சை.
Women thought they don't have any lust of the eyes. They thought only men have lust of the eyes.
பெண்கள் நினைக்கிறது தங்களுக்கு கண்களின் இச்சை இல்லை, ஆண்களுக்கு தான் கண்களின் இச்சை இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள்.
No, both men and women have got lust of the eyes.
ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்களின் இச்சை இருக்கிறது.
You see something and you want it.
எதையாவது ஒன்றை பார்த்தால் உடனே வாங்க வேண்டும்.
You see something in somebody's house, you want that.
ஏதாவது ஒன்றை ஒருவருடைய வீட்டிலே பார்த்துவிட்டால் போதும் உடனே வாங்க வேண்டும்.
It's the lust of the eyes.
அது கண்களின் இச்சை.
And this advertising world knows very much that we all have the lust of the eyes.
விளம்பரம் உலகமானது நமக்கு கண்களின் இச்சை இருக்கிறது என்று நன்றாக அறிந்திருக்கிறது.
So they are advertising so many things in the newspaper, television, everything.
ஆகவே தான் செய்தித்தாள்களிலேயும் தொலைக்காட்சிகளிலேயும் எவ்வளவோ காரியங்களை விளம்பரப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள்.
They know when you see that you'll want it.
அதை பார்த்த உடனே நீங்கள் அதை வாங்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் வரும் என்று தெரியும்.
The lust of the eyes.
கண்களின் இச்சை.
I want a bigger house.
எனக்கு பெரிய வீடு வேண்டும்.
I want a better car.
எனக்கு நல்ல கார் வேண்டும்.
I want that. I want
எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும்.
And the sad thing is today some preachers are telling you that is faith.
துக்கமான விஷயம் என்னவென்றால் இன்றைக்குள்ள பிரசங்கியார்கள் அதுதான் விசுவாசம் என்று போதிக்கிறார்கள்.
That is a deception.
அது ஒரு வஞ்சனை.
That is why you never become spiritual.
ஆகவே தான் நீங்கள் இன்னும் ஆவிக்குரியவர்களாக மாறாமல் இருக்கிறீர்கள்.
Because you're calling the lust of the eyes faith.
ஏனென்றால் கண்களின் இச்சையை நீங்கள் விசுவாசம் என்று அழைக்கிறீர்கள்.
The third thing.
மூன்றாவது காரியம்.
In the world is the pride of life.
இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்றால் ஜீவனத்தின் பெருமை.
The thing that makes you feel that you are superior to somebody else.
மற்றவளை காட்டிலும் நான் மேலானவன் என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணம்.
Who makes you superior to somebody else?
ஒருவரை காட்டிலும் உங்களை மேலானவர்களாக யார் மாற்றுவது?
What have you got which God did not give you?
தேவன் உங்களுக்கு கொடுக்காத ஒரு காரியத்தை எதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்?
Think of whatever you have in your life.
உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்னெல்லாம் பெற்றிருக்கிறீர்களோ?
Do you have intelligence?
உங்களுக்கு புத்தி இருக்கிறது?
Did you produce it?
அந்த அறிவை நீங்களே உண்டாக்கி கொண்டீர்களா?
No.
இல்லவே இல்லை.
You were born with it.
நீங்கள் பிறக்கும்போது அறிவோடு கூட பிறந்தீர்கள்.
You could have been born as an idiot like some other babies are born.
இன்றைக்கு சில பிள்ளைகள் பிறந்திருக்கிறது போல நீங்களும் அடிமட்ட முட்டாளாக பிறந்திருக்க முடியும்.
There are many poor children born into the world mentally retarded.
இந்த உலகத்திலே अनेक மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள்.
Why is it you were not born like that?
ஏன் நீங்கள் அப்படி பிறக்கவில்லை?
Is it because you are very smart that you were not born like that?
நீங்கள் மிடுக்கானவர்களாக இருந்தபடியாலே அப்படி பிறக்கவில்லையா?
No.
இல்லை.
It's God's mercy.
அது தேவனுடைய இரக்கம்.
Be thankful to God.
அதற்கு தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாயிருங்கள்.
Lord,
ஆண்டவரே,
I am not better than others.
மற்றவளை காட்டிலும் நான் சிறந்தவன் அல்ல.
You gave me intelligence.
ஆண்டவரே, நீர்தான் என்னை அறிவோடு படைத்திருக்கிறீர்.
If you come first in the class,
வகுப்பிலே முதல் ரேங்க் வாங்கினால்,
is it because you are so smart?
நீங்கள் அதிக மிடுக்கானவர்களா?
No.
இல்லை.
It's because God gave you some intelligence.
தேவன் சில அறிவை புத்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
Give the glory to God.
அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்துங்கள்.
Don't take the credit to yourself.
அதற்குரிய மதிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளவேலாம் வேண்டாம்.
Whenever my children used to get a prize in school.
எப்பொழுதெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் பள்ளியிலே பரிசு வாங்குகிறார்களோ.
We used to come back home.
வீட்டுக்கு வருவார்கள்.
And we used to pray.
நாங்கள் ஜெபிப்போம்.
I would pray with them.
நான் அவரோடு கூட சேர்ந்து ஜெபிப்பேன்.
Say, let's give thanks to God for his ability he gave you to get this prize in the school.
இந்த பள்ளியிலே இந்த பரிசை வாங்குவதற்குரிய திறமையை கொடுத்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்று ஜெபிப்போம்.
And I said, please don't show this prize to anybody else.
யாருக்கும் இந்த பரிசை காண்பிக்க வேண்டாம் என்று
சொல்லுவேன். Don't show your report card to anybody.
உங்களுடைய ரேங்க் கார்டை யாரிடத்திலும் காண்பிக்க வேண்டாம் என்று
சொல்லுவேன். No visitor who comes to this house must see your report card.
இந்த வீட்டிற்கு வருகிற எந்த பார்வையாளரும் உங்களுடைய ரேங்க் கார்டை பார்க்க கூடாது.
You keep it all hidden away.
அவைகளெல்லாம் மறைத்து வைத்து விடு.
Give the glory to God.
தேவனுக்கே மகிமையை செலுத்து.
And I said,
நான் சொன்னேன்,
there are 800 other students in the school today at the prize giving day.
இந்த பரிசு அளிப்பு விழாவிலே உன்னோடு கூட 800 மாணவர்கள் அந்த பள்ளியில் இருந்தார்கள்.
They may not have got first prize.
அவர்கள் எல்லாருக்கும் முதல் பரிசு
கிடைத்திருக்காது. But they may be good children. But they may be good children.
ஆனால் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்க முடியும்.
And in heaven there are no prize for coming first in mathematics.
பரலோகத்திலே கணக்கு பாடத்திலே முதல் பரிசுக்கு முதல் மார்க் வாங்குவதற்கு பரிசு கொடுக்கப்படுவதில்லை.
Heaven the prize is for being good to other people.
மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருந்தபடியாலே பரலோகத்திலே பரிசு உண்டு.
And some people who never come first in the class are good to other people.
வகுப்பில் ஒரு காலம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்காதவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை நல்லவர்களாக
இருந்திருப்பார்கள்.
பரலோகத்தில் அவர்கள் பரிசை பெறுவார்கள்.
This is what I drilled into my children's head for 13 years of their school.
என்னுடைய பிள்ளைகள் 13 வருடங்களாக பள்ளியிலே படிக்கும்போது இந்த காரியத்தை தான் மனதிற்குள்ளாக ஊடுருவ
செய்திருக்கிறேன்.
13 ஆண்டுகளாக அவர்களுக்குள்ளாக ஊடுருவி இந்த கருத்தை திணித்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறீர்களா?
Don't be proud of your intelligence.
உன்னுடைய புத்தி கூர்மையை குறித்து பெருமைப்பட வேண்டாம்.
If you have a good looking daughter,
அழகான மகள் உங்களுக்கு இருக்கும்பொழுது,
please teach her not to be proud of her looks.
தன்னுடைய பார்வையை குறித்து அழகை குறித்து பெருமைப்படக்கூடாது என்று சொல்ல வேண்டும்.
Give the glory to God.
அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்த சொல்ல வேண்டும்.
Do you have money?
பணம் இருக்கிறதா?
Maybe you have inherited from your parents.
ஒருவேளை உங்களுடைய தாப்பனருடைய சொத்து உங்களுக்கு கிடைத்திருக்கலாம்.
Give the glory to God.
மகிமையை தேவனுக்கு செலுத்துங்கள்.
Maybe you did well in your business and you earned money.
தொழிலிலே நல்ல விதத்தில் தொழில் செய்து பணத்தை சம்பாதித்து வந்திருக்கலாம்.
God gave you that ability.
தேவன் தான் அந்த திறமையை உங்களுக்கு கொடுத்தார்.
Maybe you know the Bible.
ஒருவேளை வேதத்தை நன்றாக அறிந்திருக்கலாம்.
And you know it better than other people.
மற்றவளை காட்டிலும் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கலாம்.
Give the glory to God.
தேவனுக்கே மகிமையை செலுத்துங்கள்.
There is pride waiting to enter our heart all around us.
நம்மை சுற்றிலும் எப்பொழுது பார்த்தாலும் பெருமை எப்படியாவது உள்ளே நுழைய வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறது.
It's like these bad smoke that comes from the back of some lorries on the road.
நாம் சாலையிலே செல்லும் பொழுது சில லாரி லோடோடு கூட முன்னாடி போய் கொண்டிருக்கும். அதிலிருந்து கெட்ட துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும்.
No, I ride a scooter sometimes and I see this smoke coming from lorries in front of me.
சில சமயத்திலே ஸ்கூட்டரை ஓட்டிக்கொண்டு போய் கொண்டிருப்பேன். எனக்கு முன்னாக செல்லக்கூடிய லாரியானது புகையை கக்கி கொண்டே போகும். அது என் மீது வரும்.
I slow down and stay far away from that.
நான் என்னுடைய ஸ்கூட்டரை சற்று பிரேக் போட்டு நிறுத்தி அந்த லாரியிலிருந்து தூரத்திலே வருவேன்.
I don't want to go anywhere near that.
அதற்கு அருகாமலே போக விரும்பவில்லை.
You know the world is full of these poisonous fumes of pride.
இந்த பெருமை என்கிறதான விஷ வாயுவால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது.
How shall we overcome all this?
இவைகளெல்லாம் எப்படி நாம் மேற்கொள்ள முடியும்?
Overcome the lust of the flesh. So many wrong desires.
மாம்சத்தில் உள்ள இச்சை, எவ்வளவோ தவறான விருப்பங்கள்.
The lust of the eyes, the temptation to get whatever I see.
கண்களை நீச்சை நான் பார்க்கிறது எல்லாவற்றையும் வாங்க வேண்டும் என்கிற சோதனை.
The pride that comes into us for any little thing we do.
நாம் எந்த ஒரு சிறு காரியத்தை செய்தாலும் உடனே வரக்கூடிய பெருமை.
Bible says God is the enemy of the proud.
தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு விரோதியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
I don't want God to be my enemy.
தேவன் எனக்கு விரோதியாக மாற நான் ஒரு காலம் விரும்பவில்லை.
I want to overcome these things.
ஆகவே நான் இவைகளை மேற்கொள்ள விரும்புகிறேன்.
How shall I overcome?
நான் எப்படி மேற்கொள்ள முடியும்?
Haven't you struggled?
நீங்கள் போராடவில்லையா?
I've struggled.
நான் போராடி இருக்கிறேன்.
After I was born again.
நான் மறுபடியும் பிறந்த பிறகு.
I was baptized.
நான் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு.
I still struggled with all these things for so many years and I was defeated.
எத்தனையோ ஆண்டுகளாக இவைகளிலே போராடி போராடி பலமுறை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன்.
But I used to cry out to God, Lord, give me the victory, give me the victory.
ஆண்டவரே எனக்கு வெற்றியை தாரும், வெற்றியை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கதறி இருக்கிறேன்.
How shall we win the victory?
நாம் எப்படி ஜெயத்தை பெறுவது?
Remember this word.
This
is the victory that overcomes the world, our faith.
நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
But all of you think you got faith.
ஆனால் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
Then why haven't you overcome the world?
அப்படியானால் ஏன் இன்னுமாய் உலகத்தை நீங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்?
Because your faith is a counterfeit faith.
ஏனென்றால் உங்களுடைய விசுவாசமானது போலியான விசுவாசமாய் இருக்கிறது.
That's why we want to understand what real faith is.
ஆகவே தான் நாம் உண்மையான விசுவாசம் என்றால் என்ன என்பதை விளங்கிக்கொள்ள விரும்புகிறோம்.
You know, if you become rich in this world,
இந்த உலகத்திலே நீங்கள் பணக்காரராய் மாறினால்,
and don't have the riches of God's kingdom,
தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு இல்லாவிட்டால்,
you're going to be very poor for all eternity.
நித்திய நித்திய காலமாக நீங்கள் தரித்திரராகவே இருப்பீர்கள்.
This world is the riches of this world are not real riches.
இந்த உலகத்திலே காணப்படுகிற ஐஸ்வர்யங்கள் உண்மையான ஐஸ்வர்யங்கள் அல்ல.
You know that Jesus once spoke about true riches.
உண்மையான ஐஸ்வர்யத்தை குறித்து இயேசு பேசினார் என்று உங்களுக்கு தெரியுமா?
Have you read that verse?
அந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
Jesus once spoke about true riches.
பரலோகத்தில் உள்ளதான மெய்யான ஐஸ்வர்யத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார்.
He compared it with false riches.
பொய்யான ஐஸ்வர்யத்தை குறித்து ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார், பேசியிருக்கிறார்.
I want you to see that verse.
நீங்கள் அந்த வசனத்தை பார்க்க முடியாது விரும்புகிறேன்.
Luke chapter 16.
லூக்கா 16 அதிகாரம்.
And verse 11.
11 வசனம்.
He said, if you are not faithful with unrighteous mammon,
அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால்,
what is that word?
வார்த்தை என்ன?
Unrighteous mammon,
அநீதியுள்ள உலக பொருள்.
That's beautiful in Tamil.
தமிழிலே மிகவும் அழகாக இருக்கு.
உலக பொருள்,
உலக பொருள்.
Things of this world,
இந்த உலகத்தினுடைய காரியங்கள்.
Unrighteous,
அநீதியான காரியங்கள்.
Why?
ஏன்?
Because it deceives you.
அது உங்களை வஞ்சிக்கிறது.
It makes you think you are a rich man.
நீ ஒரு பணக்காரன் என்று எண்ண வைக்கிறது.
But you are not rich.
ஆனாலும் நீ பணக்காரனா இல்லை.
Because this is all counterfeit.
என்ன இவைகள்லாம் போலியான காரியங்கள்.
And you are not faithful with that.
அதிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Who will give you the true riches?
உங்களுக்கு யார் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்?
You see in that verse the contrast between false riches and true riches.
இங்கே பார்த்தீர்களா, மெய்யான பொருள் பொய்யான பொருள் என்று வேறுபடுத்தி சொல்லுகிறார்.
Your house,
உங்களுடைய வீடு.
Your property,
உங்களுடைய சொத்து.
All the money you have,
உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம்.
All the money you earn,
நீங்கள் சம்பாதிக்கிற பணம்.
This is the world's riches.
இவைகளெல்லாம் அந்த உலகத்தினுடைய பொருட்கள், ஐஸ்வர்யங்கள்.
And God has given it to you,
தேவன் அவைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
To test you,
உங்களை சோதிக்கும்படியாக.
What are you going to do with this?
நீங்கள் இதை கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்?
Are you just going to spend it all on yourself?
எல்லாவற்றையும் உங்களுக்கென்றே நீங்கள் செலவு செய்ய போகிறீர்களா?
Or
இல்லாவிட்டால்,
are you also going to be rich towards God?
தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஐஸ்வர்யமுள்ளவர்களாக இருக்க போகிறீர்களா?
Are you going to help the poor?
ஏழைகளுக்கு உதவி செய்ய போகிறீர்களா?
Then if
you do
that,
நீங்கள் இப்படி செய்யும் பொழுது,
God will give you, says here, the true riches.
தேவன் மெய்யான ஐஸ்வர்யத்தை பொருட்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்.
Now I'll tell you what the true riches are.
இப்பொழுது மெய் பொருள் என்றால் என்ன என்று உங்களுக்கு
சொல்றேன். True riches are the riches that can never perish.
மெய்யான ஐஸ்வர்யம் என்பது அழிந்து போகாத ஐஸ்வர்யம்.
They say gold will never perish.
பொன், தங்கம், அது ஒரு காலம் அழிந்து போகாது என்று சொல்கிறார்கள்.
That is only in this world.
அது இந்த உலகத்திலே மட்டும்தான்
இருக்கும். But in eternity it will perish.
நித்தியத்திலே அது அழிந்துவிடும்.
What are the true riches that will never perish?
ஒரு காலம் அழிந்து போகாத மெய்யான ஐஸ்வர்யம் என்றால் என்ன?
First of all,
முதலாவதாக,
the nature of Christ.
கிறிஸ்துவின் தன்மை.
Those are really the riches.
உண்மையாலுமே அவைகள் ஐஸ்வர்யங்கள்.
If you've got the humility of Jesus Christ,
இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை நீங்கள் பெற்றிருந்தீர்களானால்,
if you are a humble man like Jesus was,
இயேசு இருந்தது போலவே நீங்கள் ஒரு தாழ்மையுள்ள மனிதனாய் இருப்பீர்களானால்,
oh, you are a very rich man.
நீங்கள் உண்மையாலுமே பெரிய ஐஸ்வர்யவான்.
If you've got the purity that Jesus had in his mind,
இயேசு தன்னுடைய மனதிலே கொண்டிருந்த அந்த சுத்தம், பரிசுத்தம்,
you are a very rich man.
நீங்கள் மிகவும் பெரிய பணக்காரர்.
If your mind is pure like Jesus' mind,
இயேசுனுடைய மனதை போல உங்களுடைய மனது சுத்தமாய் இருக்குமேயானால்,
you are a very rich man.
உண்மையாலுமே பெரிய பணக்காரர்.
If you can love people like Jesus loved everybody,
இயேசு எப்படி எல்லாரையும் நேசித்தாரோ அதுபோல நீங்கள் மற்றவர்களை நேசிக்க முடியுமானால்,
even those who hated him,
அவரை பகைத்தவர்களை கூட நேசித்தார்,
you are a very rich man.
நீங்கள் அப்படி நேசிப்பீர்களானால் நீங்கள் உண்மையாலுமே ஐஸ்வர்யவான்.
When Judas came to kiss him and betrayed him, he said, friend.
யூதாஸ்காரியோத்து இயேசுவினிடத்திலே வந்து காட்டி கொடுக்கும்படியாக முத்தம் கொடுத்த பொழுது நண்பனே என்று அழைத்தார்.
If you can call the one who betrays you a friend.
உங்களை காட்டி கொடுக்கிறவனை பார்த்து நண்பனே என்று நீங்கள் அழைக்க முடிந்தால்
you are a very rich man.
நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருக்கிறீர்கள்.
But if you have only got 10 lakhs in your bank account, you are a very poor man.
எனக்கு அவைகள் எல்லாம் இல்லை, 10 லட்சம் ரூபாய் தான் பேங்க்ல இருக்குது என்று சொன்னால் நீங்கள் மிகவும் ஏழை.
Don't be deceived by false riches.
ஆகவே பொய்யான பொருளினாலே வஞ்சிக்கப்பட வேண்டாம்.
You got PhD and so many other degrees, you are a poor man.
உங்களுக்கு PhD பட்டம், முனைவர் பட்டம் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஏழைதான்.
Even if you know the Bible from cover to cover like the devil knows, you are a poor man.
பிசாசு அறிந்திருக்கிறபடி இந்த ஒரு அட்டையிலிருந்து மறு அட்டை வரை எனக்கு வேதம் தெரியும் என்று சொன்னாலும் நீங்கள் ஏழைதான்.
You think you know the Bible, you are a rich man.
வேதம் அறிந்தால் நான் பணக்காரன் என்று எண்ணுகிறீர்களா?
Do you know the devil knows the Bible better than me, better than you?
என்னை காட்டிலும் உங்களை காட்டிலும் பிசாசு வேதத்தை அறிந்திருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா?
No, it's the nature of Christ that are the true riches.
இல்லை, உண்மையாலுமே நம்மை அந்த மெய் பொருள் ஐஸ்வர்யம் என்னவென்றால் கிறிஸ்துவின் சுபாவம், குணாதிசயம்.
Another thing.
இன்னொரு காரியம்.
Understanding God's mind.
தேவனுடைய மனதை விளங்கிக் கொள்வது.
Not knowing the Bible.
வேதத்தை அறிவது அல்ல, வேதத்தை மட்டும் அறிவது அல்ல.
Not studying the Bible like some chemistry book.
இந்த வேதியியல் புத்தகத்தை போல வேதத்தை படிப்பது அல்ல.
Or like some history book.
அல்லது சரித்திர புத்தகத்தை போல வேதத்தை படிப்பது அல்ல.
You know all the answers.
எல்லா விடைகளும் உங்களுக்கு தெரியும்.
No.
இல்லை.
Understanding God's mind through the Bible.
வேதத்தின் மூலமாக தேவனுடைய மனது என்ன என்பதை கண்டுபிடிப்பது.
If you have understood God's mind.
தேவனுடைய மனதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களானால்
you are a very rich man.
உண்மையாலுமே நீங்கள் பெரிய பணக்காரர்.
That is the true riches.
இதுதான் மெய்யான ஐஸ்வர்யம்.
That is what makes us rich in eternity.
இதுதான் நம்மை நித்தியத்திலே ஐசிரவான்களாய் மாற்றும்.
So God allows us to live in this world to be tested in all these things.
ஆகவே இவைகள் எல்லாவற்றிலேமே நாம் சோதிக்கப்படும்படியாக தேவன் அனுமதிக்கிறார்.
And if you have faith in God's word,
தேவனுடைய வார்த்தையிலே உங்களுக்கு விசுவாசம் இருக்குமேயானால்,
you will become a very rich person eternally.
நீங்கள் நித்திய நித்தியமாக ஐசிரவானாய் மாற முடியும்.
Now I spoke about counterfeit faith and true faith.
நான் போலியான விசுவாசத்தை குறித்தும் மெய்யான விசுவாசத்தை குறித்தும் பேசி இருக்கிறேன்.
How many of you know that there is a difference between old covenant faith, old testament faith and new testament faith?
பழைய ஏற்பாட்டு விசுவாசத்திற்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசத்திற்கும் வித்தியாசம் உண்டு என்று உங்களில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்?
Do you know that there was an old covenant that God established with Israel which has now been abolished?
தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பண்ணின பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது, அது இப்பொழுது அது ஒழிந்து விட்டது.
For example,
உதாரணமாக,
they to kill lambs on the 14th day of the first month.
முதலாவது மாதம் 14ஆம் தேதியிலே ஒரு ஆட்டை கொல்ல வேண்டும்.
Every year.
ஒவ்வொரு வருடமும் கொல்ல வேண்டும்.
Celebrate the Passover.
இப்படி தான் பஸ்காவை கொண்டாட வேண்டும்.
But that is abolished now.
ஆனால் இப்பொழுது அது நின்று விட்டது.
They had to do no work on the Saturday.
சனிக்கிழமை அவர்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது.
You cannot even light a fire.
அவர்கள் மெழுகுவத்தி கூட கொளுத்த கூடாது.
You cannot travel on a Saturday.
நீங்கள் சனிக்கிழமையானால் பிரயாணம் செய்யக்கூடாது.
That was Old Testament.
இது பழைய ஏற்பாடு.
It is abolished.
அது நீக்கப்பட்டு விட்டது.
When you committed a sin,
ஒரு பாவத்தை செய்யும் பொழுது,
you had to bring a bird or a lamb or something to
ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு பறவையோ நீங்கள் கொண்டு வந்து பலி செலுத்தி பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும்.
It was quite expensive to confess your sin in the Old Testament.
பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்வது என்பது விலைக்கரியம் கொடுக்க வேண்டும்.
How many of you will keep on sinning if you have to bring a lamb every time you sin?
ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாவம் செய்தால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பேர் பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள்?
I think we'll all stop sinning very quickly.
நான் மிகவும் சீக்கிரமாக பாவம் செய்து நிறுத்தி விடுவோம் என்று நினைக்கிறேன்.
Very expensive business to commit sin in the Old Testament.
பாவம் செய்வது விலையுயர்ந்த காரியமாய் மாறிவிடும்.
Today we say, I just say, Lord, forgive me.
இப்பொழுது பாவம் செய்து விட்டால் ஆண்டவரே மன்னித்து விடு என்று சொல்கிறேன், உடனேயாக மன்னித்து
விடு. That's why we take sin so lightly.
ஆகவே தான் நாம் பாவத்தை மிகவும் எளிதாக எடுத்துக் கொள்கிறோம்.
All of that is finished.
ஆனால் அந்த பழைய உடன்படிக்கை எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது.
Another thing.
இன்னொரு காரியம்.
You must pay give 10% of what you earn in your fields to God.
உங்களுடைய வயல் நிலங்களிலே வருகிற விளைச்சலிலே 10% தேவனுக்கு கொடுக்க வேண்டும்.
All tithing.
தசம பாகம்.
That was Old Testament.
அது பழைய ஏற்பாட்டு.
It's finished now.
அது நீக்கப்பட்டு விட்டது.
Do you know that there is no tithing in the New Testament?
புதிய ஏற்பாட்டு காலத்திலே தசம பாகம் என்ற ஒன்று இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா?
Malachi chapter 3 says bring your tithes.
மல்கியா 3 அதிகாரத்தில் உங்கள் தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள்.
That is the last book of the Old Testament.
அதான் பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம்.
There you had to do it.
அங்கே நீங்கள் செய்ய வேண்டும்.
But once you come to the Gospel of Matthew,
மத்தேயு சுவிசேஷத்துக்கு வந்த உடனே,
Jesus only told the Pharisees to tithe.
பரிசேயர்களை மட்டும் தான் பார்த்து தசம பாகம் கொடுங்கள் என்று சொன்னார்.
They were under the law.
ஏனென்றால் அவர்கள் பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறார்கள்.
In the Sermon on the Mount, he never told his disciples to tithe.
மலை பிரசங்கத்திலே நீங்கள் படித்து பாருங்கள், தன்னுடைய சீஷர்களை தசம பாகம் கொடுக்க சொல்லி சொல்லவே இல்லை. இல்லவே இல்லை.
He said you give secretly without your left hand knowing what your right hand is doing.
வலது கை என்ன கொடுக்கறதோ அது இடது கைக்கு தெரியாதபடி செய்யுங்கள் என்று சொல்லி அந்தரங்கத்திலே கொடுக்க முடியாதான் சொன்னார்.
He never said don't give.
கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை.
But he never said you must give 10% like some pastors say.
இன்றைக்கு சில பாஸ்டர்கள் சொல்வது போல 10% தசம பாகத்தை கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லவில்லை.
He said when you give don't let anybody know.
நீ கொடுக்கும் பொழுது வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று தான் சொன்னார்.
That is what Jesus said.
இதுதான் இயேசு சொன்னார்.
Not how much you give.
எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
But how you give.
எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்.
Secretly.
அந்தரங்கத்திலே.
Cheerfully.
உற்சாகமாய்.
So those are just some examples.
இவைகள் சில உதாரணங்களை தான் உங்களுக்கு சொன்னேன்.
Everything in the old covenant has been abolished.
பழைய உடன்படிக்கையில் உள்ள எல்லா காரியங்களும் நீக்கப்பட்டு விட்டது.
See Hebrews chapter 8.
எபிரேயர் 8 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
It says here in verse 7.
ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம்.
If that first old covenant had been faultless there would be no need for a second covenant.
பழைய உடன்படிக்கையானது பழையதாயிருந்தது.
Chapter 8 verse 7.
எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம். முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே.
Why is the need for second covenant if the first covenant was perfect?
முதலாம் உடன்படிக்கையிலே பூர்ணமாயிருந்தால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு என்ன தேவை?
Now see verse 13.
13ஆம் வசனத்தை பாருங்கள்.
Please remember verse 13.
தயவு செய்து 13ஆம் வசனம் எட்டாம் அதிகாரத்தை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள்.
God says a new covenant.
தேவன் ஒரு புது உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது
He has made the first obsolete.
முதலாம் உடன்படிக்கையை அல்லது பழைய உடன்படிக்கையை தேவன் செயலிழக்க செய்துவிட்டார்.
And it is ready to disappear.
அது உருவழிந்து போக காலமாய் இருக்கிறது.
Then
அப்பொழுது
Now it has already disappeared.
இப்பொழுது ஏற்கனவே மறைந்து விட்டது.
Those days he was saying it is ready to disappear.
அந்த நாட்களில் எழுதும் பொழுது அது உருவழிந்து போக காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
You know once upon a time India was ruled by the British.
முன்னொரு காலத்திலே இந்தியாவானது பிரிட்டிஷ் மக்களால் ஆளப்பட்டு வந்தது.
Only a few people here will know about that time.
இங்க இருக்கிற ஒரு சிலர் அந்த காலங்களை அறிந்திருக்கலாம்.
It was more than 60 years ago.
60 ஆண்டுகளுக்கு முன்பதாக.
I was living in Delhi those days.
அந்த நாட்களில் நான் டெல்லியிலே வாழ்ந்து வந்தேன்.
I was a young boy in Delhi when the British flag would be flying there.
அங்கே அந்த பிரிட்டிஷ் கொடியானது பறந்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு சிறு பையனாக இருந்தேன்.
And then I was there in Delhi on 15th of August 1947.
ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1947ஆம் வருடம் நான் டெல்லியிலே இருந்தேன்.
And we became an independent nation.
சுதந்திர இந்தியாவாக நாம் மாறிவிட்டோம்.
But still
ஆனாலும்
for 2.5 years the British still ruled us. You know they used to determine who is the governor general and all that.
அடுத்த 2.5 ஆண்டுகள் இன்னுமாய் இங்கும் அங்குமாய் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டே இருந்தார்கள். யார் கவர்னராக இருக்க வேண்டும், யார் எப்படி செய்ய வேண்டும் என்றும் அவர் இருந்து கொண்டிருந்தார்கள்.
Then January 26, 1950.
1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி.
Then also I was in Delhi.
அப்பொழுது நான் சின்ன பையனா டெல்லியில் இருந்தேன்.
Our Indian flag went up.
இப்பொழுது இந்திய தேச கொடியானது மேலே பறந்தது.
Finished with the British Governor General and the British Queen and the British King, all finished.
ஆங்கில ராணி, ஆங்கில ராஜா, ஆங்கிலேய ஆதிக்கம், அதிகாரம், கவர்னர் ஜெனரல் எல்லா முறைகளும் முடிந்து விட்டது.
We were free.
நாம் விடுதலையாகி விட்டோம்.
We didn't have to bother about the British rules and regulations anymore.
இனிமேல் ஆங்கிலேயருடைய விதிகள், பிரமாணங்கள், சட்டங்கள் எவைகளை குறித்து கவலைப்பட தேவையில்லை.
How many people want to go back to be ruled by the British?
எத்தனை பேர் மீண்டும் ஆங்கிலேய ஆட்சிக்குள்ளாக போக விரும்புகிறீர்கள்?
No, I don't want to go back.
நான் அங்கே போக விரும்பவில்லை.
We are a republic, we are free.
நாம் இப்பொழுது குடியரசு நாடாக இருக்கிறோம், நாம் விடுதலையாகி விட்டோம்.
That is the difference between old covenant and new covenant.
இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம்.
Am I under the old covenant?
நான் இப்பொழுது பழைய உடன்படிக்கை கீழாக இருக்கிறேனா? இல்லை.
Just like I am not under the British.
நான் ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இல்லை என்பது போலத்தான்.
Yes, it is true. India was under the British once.
இந்தியாவானது ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தது.
But not now.
ஆனால் இப்பொழுது இல்லை.
I don't go to London to find out what rules I have to live by.
இப்பொழுது நான் எந்த விதிகளின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி லண்டனுக்கு போய் கண்டுபிடிக்க தேவையில்லை.
My Supreme Court is not in London. It is in Delhi.
என்னுடைய உச்ச நீதிமன்றமானது லண்டனில் இல்லை, டெல்லியில் இருக்கிறது.
The same way in the new covenant.
அதே போலதான் புது உடன்படிக்கையிலே.
I don't have to go to the Old Testament to find out what covenant I am in under.
நான் எந்த விதிகளுக்கு கீழாக இருக்கிறேன் என்பதை கண்டுபிடிப்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே போக தேவையில்லை.
Many people are going to the Old Testament to find out what they should do.
அநேகர் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கண்டுபிடிப்பதற்கு பழைய ஏற்பாட்டுக்கு செல்கிறார்கள்.
They are deceived by the pastors who pick out one verse here and one verse there.
இங்கே ஒரு வசனத்தை அங்கே ஒரு வசனத்தை சம்பந்தமில்லாமல் பொறுக்கி போதிக்கிற அநேக பாஸ்டர்களினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
All the verses on tithing are in the Old Testament.
தசமபாகத்தை பற்றி உள்ள எல்லா வசனங்களும் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கிறது.
But if you go to the Old Testament, you must take the whole thing.
பழைய ஏற்பாட்டுக்கு நீங்கள் செல்லுவீர்கள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா நியமங்களையும் பின்பற்ற வேண்டும்.
If you want to be ruled by London, you must take all their rules, not one or two.
நீங்கள் லண்டனுக்கு கீழாக ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒன்று இரண்டு என்று பொறுக்க முடியாது. அனைத்து சட்டங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும்.
You must go and become a British citizen.
அப்படியானால் நீங்கள் ஆங்கிலேய நாட்டிற்கு சென்று அங்கே உள்ள குடிமகனாய் மாற வேண்டும்.
If you want to go and pay your tithe according to the law of Moses.
ஆகவே மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் செலுத்த வேண்டுமானால்
then you must follow everything in that Moses said.
அப்பொழுது மோசே சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும்.
You must sacrifice a lamb when you sin.
பாவம் செய்யும் பொழுது ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும்.
And you must keep the Sabbath day.
ஓய்வு நாளை கொண்டாட ஆசரிக்க வேண்டும்.
There are 613 laws in the Old Testament.
பழைய உடன்படிக்கையிலே 613 பிரமாணங்கள் காணப்படுகிறது.
10 of those commandments you know.
அதில் உள்ள 10 கற்பனைகள் உங்களுக்கு தெரியும்.
There are actually 613 commandments.
உண்மையா சொன்னா போனால் 613 கட்டளைகள் இருக்கிறது.
You can read it in Exodus, Leviticus, Deuteronomy, so many commandments.
யாத்ராகமம், லேவியராகமம், உபாகமம் இவைகளில் எத்தனையோ கட்டளைகளை நீங்கள் வாசிக்கிறீர்கள்.
You can't take one or two from there.
அவைகளிலே ஒன்று இரண்டை மட்டும் நீங்கள் பொறுக்கிக் கொள்ள முடியாது.
I think is one out of the 613.
இந்த 613 பிரமாணங்களிலே ஒரு பிரமாணம் தான் தசமபாகத்தை கொண்டு வாருங்கள் என்பது.
It's not even one of the 10 commandments.
அது 10 கற்பனைகளிலே ஒன்று கூட அல்ல.
It is one of the 613.
613 கட்டளைகளிலே ஒன்றுதான் அது.
Why people tell you to keep only that one?
ஏன் அந்த ஒரு கட்டளை மட்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று ஜன மக்கள் சொல்கிறார்கள்?
Because that preacher is interested in your money.
ஏனென்றால் அந்த பிரசங்கியார் உங்களுடைய பணத்திலே விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
And he knows that you don't know the difference between Old Testament and New Testament.
உங்களுக்கு பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாது என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார்.
And he fools you.
அவர் உங்களை ஏமாற்றுகிறார்.
And he gets angry with me for opening your eyes.
உங்களுடைய கண்களை நான் திறப்பதற்காக என் மீது அவர் கோபப்படுகிறார்.
But I can face his anger.
ஆனால் அவருடைய கோபத்தை நான் சந்தித்துக் கொள்கிறேன்.
Because God loves him, I also love him.
ஏனால் அவரே தேவன் நேசிக்கிறார், நானும் அவரை நேசிக்கிறேன்.
But my job is to set people free.
ஆனால் என்னுடைய வேலை என்ன? ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும்.
The old covenant has been abolished.
பழைய உடன்படிக்கையானது நீக்கப்பட்டு விட்டது.
Okay, my subject is not money.
என்னுடைய கருப்பொருள் பணம் அல்ல.
My subject is faith.
என்னுடைய கருப்பொருள் விசுவாசம்.
Now turn to Hebrews 11.
இப்பொழுது எபிரேயர் 11 அதிகாரத்துக்கு வாருங்கள்.
Here you read about old covenant faith.
இங்கே பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம்.
There are many people's example given.
அநேகருடைய உதாரணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Verse 4.
4 வசனம்.
Abel.
ஆபேல்.
Verse 5.
5 வசனம்.
Enoch.
ஏனோக்கு.
8.
8 வசனம்.
Abraham.
ஆபிரகாம்.
11.
11 வசனம்.
Sarah.
சாராள்.
23.
21 வசனம். 21. யாக்கோபு.
22. Joseph.
22 வசனம். யோசேப்பு. 23 வசனம்.
Moses. Moses' parents.
மோசேயினுடைய பெற்றோர்.
24 Moses
24th வசனம் மோசே.
Even Rahab verse 31
31st வசனத்திலே ராகாப் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறார்.
Then Gideon, Barak, Samson all in 32
எல்லாமே அதற்கு பிறகு 32nd வசனத்திலே கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்கள்.
And all these people verse 39 gained approval through their faith.
39th வசனத்திலே வாசிக்கிறோம் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள்.
But if you notice
நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால்
all of them with their faith got earthly things.
எல்லாருமே தங்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலே பூமிக்குரிய காரியங்களை பெற்றுக் கொண்டார்கள்.
Some approval from God through some earthly thing.
தேவனிடத்திலிருந்து உள்ள ஒரு நட்சாட்சி பூமிக்குரிய காரியங்கள் மூலமாக அவர்களுக்கு வந்தது.
Abel offered an earthly sacrifice.
பூமிக்குரிய காணிக்கை பலியை ஆபேல் செலுத்தினான்.
God accepted it.
தேவன் அதை ஏற்றுக்கொண்டார்.
Somebody had faith to open the Red Sea.
சிவந்த சமுத்திரத்தை பிளப்பதற்கு ஒருவருக்கு விசுவாசம் இருந்தது.
Abraham had faith to get a son.
மகனை பெற்றுக்கொள்ள முடியாக ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது.
All earthly things, earthly things, earthly things, earthly
things. எல்லாமே பூமிக்குரிய 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 காரியங்கள்.
Because the old covenant was an earthly covenant.
ஏனென்றால் பழைய உடன்படிக்கையானது பூமிக்குரிய உடன்படிக்கையாக இருந்தது.
But they all got approval.
ஆனால் அவர்கள் எல்லாருமே நட்சாட்சி பெற்றார்கள்.
Now listen to the most important verse in chapter 11.
இந்த 11th அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வசனத்தை கவனித்து பாருங்கள்.
Read it, verse 40.
40th வசனத்தை வாசித்து பாருங்கள்.
But God has provided something better for us.
தேவன் நமக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார்.
Because we are in the new covenant.
என்றால் நாம் புது உடன்படிக்கையில் இருக்கிறோம்.
Now we come to new covenant faith.
இப்பொழுது நாம் புது உடன்படிக்கையின் விசுவாசத்திற்கு வருகிறோம்.
Listen to the new covenant faith.
புது உடன்படிக்கையின் விசுவாசத்தை கவனியுங்கள்.
Better thing.
மேன்மையான காரியம்.
What is that?
அது என்ன?
Verse chapter 12 verse 2.
பன்னிரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்.
We fix our eyes on Jesus, the author and finisher of our faith.
நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவின் மேலே நம்முடைய கண்களை பதிக்கிறோம்.
New covenant faith is the faith of Jesus.
புது உடன்படிக்கையின் விசுவாசமானது இயேசுவின் விசுவாசம்.
Not the faith of Abel and Abraham and Noah and Joseph and Jacob.
ஆபேல், ஆபிரகாம், நோவா, யாக்கோபு, யோசேப்பு இவருடைய விசுவாசம் அல்ல.
That is good.
அது நல்லதுதான்.
But we read God has provided something better for us.
ஆனால் தேவன் நமக்கு விசேஷித்த நன்மை நியமித்திருக்கிறார் என்று வாசித்தோம்.
This is the word of God.
இது தேவனுடைய வார்த்தை.
This is not my theories.
இது என்னுடைய கோட்பாடுகள் அல்ல.
Why haven't you understood it?
ஏன் நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளவில்லை?
Because you have not read the word of God carefully.
நீங்கள் கவனமாக வேதத்தை வாசிக்கவில்லை.
You have not had teachers who have explained the word of God to you.
தேவனுடைய வார்த்தையை விளக்கி சொல்லக்கூடிய போதகர்கள் உங்களுக்கு இல்லை.
It is written so simply, so clearly.
மிகவும் எளிமையாக, தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது.
Old covenant faith throughout chapter 11.
11th அதிகாரம் முழுதுமாக பழைய உடன்படிக்கையின் விசுவாசம்.
God has provided something better.
தேவன் விசேஷித்த ஒன்றை நமக்கு என்று நியமித்திருக்கிறார்.
The faith of Jesus.
அதுதான் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம்.
He did not split Red Seas.
அவர் செங்கடலை பிளக்கவில்லை.
He did not get a child by faith
like Abraham. போல ஒரு பிள்ளையை பெறவில்லை.
He did not pull down any walls of Jericho.
அவர் எரிகோனுடைய கோட்டைகளை தகர்க்கவில்லை.
He did not shut the mouths of lions.
சிங்கத்தினுடைய வாயை மூடவில்லை.
What did he do?
அவர் என்ன செய்தார்?
He verse 2 endured the cross.
இரண்டாம் வசனம், சிலுவையை சகித்தார்.
He died to himself.
அவர் தனக்காக மரித்தார்.
For 33 years.
33 ஆண்டுகளாக.
And he pleased his father.
அவர் பிதாவை பிரியப்படுத்தினார்.
And his faith took him to the right hand of God. Verse 2.
நாம் பார்க்கிறோம், அந்த அவருடைய விசுவாசமானது தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்துக்கு எடுத்து சென்றது.
That's where I want to go.
நானும் அங்கேதான் போக விரும்புகிறேன்.
His faith did not make him a millionaire on earth.
இந்த விசுவாசமானது இயேசுவை லட்சாதிபதியாக உலகத்திலே மாற்றவில்லை.
His faith did not give him a 5-bedroom house on the earth.
அவருடைய விசுவாசமானது இந்த பூமியிலே 5 படுக்கை அறை கொண்ட வீட்டை கொடுக்கவில்லை.
His faith did not give him a Mercedes-Benz car on the earth.
அவருடைய விசுவாசமானது அவருக்கு இந்த உலகத்திலே இருக்கும்போது Mercedes-Benz காரை கொடுக்கவில்லை.
New covenant faith.
புது உடன்படிக்கையின் விசுவாசம்.
Made him live a life that pleased God.
தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்.
And took him to the right hand of the throne of God.
தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்திலே அவரை எடுத்து சென்றார்.
Which faith do you have?
உங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் எந்த விசுவாசம்?
It's like asking, are you ruled by the British or by India today?
ஆங்கிலேயர்களால் இன்று ஆட்சி செய்யப்படுகிறீர்களா அல்லது இந்தியரால் ஆட்சி செய்யப்படுகிறீர்களா என்று கேட்பது போல.
Are you in the old covenant or the new covenant?
பழைய உடன்படிக்கையில் இருக்கிறீர்களா, புதிய உடன்படிக்கையில் இருக்கிறீர்களா?
Are you living in BC or AD?
நீங்கள் கிமுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது கிபியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா?
We'll think more about it tomorrow evening.
இதை குறித்து நாம் அதிகமாக நாளை தியானிப்போம்.
I also want to mention that this evening at 9 o'clock there's going to be a live television where I'm speaking on Jesus TV.
இன்று இரவு 9 மணிக்கு Jesus TV நிகழ்ச்சியிலே லைவ் நிகழ்ச்சியிலே நான் பேசுகிறேன் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
So we have closed the meeting now.
ஆகவே இப்போ நாம் இந்த கூட்டத்தை முடிப்போம்.
Heavenly Father,
நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே,
help us to know the truth.
ஆண்டவரே, நம்முடைய சத்தியங்களை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்.
The truth that will set us free.
எங்களை விடுதலை ஆக்கக்கூடிய சத்தியங்கள்.
We pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.